காண்டத்திலே இந்த ஆறு காண்டங்கள் தவிர ஏழாவது காண்டமாக உபதேச காண்டம் என்று சொல்லக்கூடியது உண்டு. அதை கச்சியப்ப முனிவர் எடுத்துக்கொள்ளவில்லை. தக்ஷகாண்டத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வந்து செய்திருக்கிறார். ஆனால் அந்த உபதேச காண்டத்தை திரு கோனேரியப்பர் என்று சொல்லக்கூடியவர் தமிழிலே பாடியிருக்கிறார். கச்சியப்ப சுவாமிகள் அதை பாடவில்லை. இந்த உபதேச காண்டத்திலேதான் சூரபத்மன், சிம்மமுகன், தாரகன், அஜமுகி, மாயை இவர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடியது ஒன்று ரெண்டு விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறதே தவிர பெரும்பாலும் புராணங்களினுடைய தன்மைகளில் இவை செல்வதனாலே நம்ம சுருக்கமாக சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த சாகத்தீவு என்று சொல்லக்கூடிய தீவிலே பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய மகாராஜா இருந்து ஆண்டு வருகின்றான். அவனுக்கு இரட்டை பிள்ளைகளாக பிறக்கின்றார்கள். அவர்களுக்கு இரட்டை பிள்ளைகளாக வரும் பொழுது அவனுக்கு ஒருத்தனுக்கு சூரன் என்று சொல்லும்படியாக ரெண்டு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றார்கள். ஒருத்தனுக்கு சூரன் என்றும் பதுமன் என்றும் இரட்டை குழந்தைகளுக்கு, இன்னொருத்தனுக்கு தாரகன் என்றும் சிங்கன் என்றும் சொல்லும்படியாக ரெண்டு ரெண்டாக நான்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள். இந்த நான்கு குழந்தைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் அகஸ்திய முனிவருடைய அருளினாலே இந்த முதல் இரண்டு புத்திரர்களுக்கும் முருகப்பெருமான் மீது அளவு கடந்த பக்தி ஏற்படுகிறது. பின்னாலே பிறந்த இரண்டு இரட்டை குழந்தைகளுக்கும் ஒருவனுக்கு துர்காதேவியின் மீதும் இன்னொருத்தருக்கு சாஸ்தா மீதும் மிகச்சிறந்த பக்தி ஏற்படுகிறது. இதன் காரணத்தினாலே இந்த நான்கு பேரும் ரிஷபயோகி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ரிஷபயோகி அகஸ்தியர் இந்த ரெண்டு பேரும் சொன்ன அந்த கருத்தை மனத்திலே வைத்துக் கொண்டு தவம் செய்ய செல்லுகின்றார்கள். தவம் செய்ய செல்லக்கூடிய இந்த நான்கு பேர்ல முதல் ரெண்டு பேர், அதாவது சூரன் என்று சொல்லக்கூடியவனும் பதுமன் என்று சொல்லக்கூடியவனும் முருகப்பெருமானுக்கு வாகனமாக ஆக வேண்டும், வாகனமாகவும் கொடியாகவும் ஆக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அடுத்ததாக சிங்கன் என்று சொல்லக்கூடியவன் அவன் அம்பிகைக்கு துர்காதேவிக்கு வாகனமாக ஆக வேண்டும் என்று அவன் தவம் செய்கிறான். தாரகன் என்று சொல்லக்கூடியவன் சாஸ்தாவிற்கு வாகனமாக ஆக வேண்டும் என்று தவம் செய்கிறான். இது ஒரு பக்கம் மிக கடுமையான பஞ்சாக்னி மத்தியிலே, அதாவது நான்கு பக்கமும் அக்னியை வளர்த்து மேலே சூரியன் தகிக்க வேண்டும், இப்படி பஞ்சாக்னி மத்தியிலே இவர்கள் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு கல்பத்திலே நடந்தது. இந்த கந்தபுராணம் ஒரு சமயத்தில் நடந்ததுன்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த கந்தபுராணமானது கல்பம் மாற மாற பல கல்பங்களிலே பலவிதமான மாற்றங்களோடு நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று இந்த ஸ்காந்தமே சொல்லும். இப்படி இந்த ஸ்காந்தத்திலே ஒரு கல்பத்திலே இது இதற்கு முன்பாக இருந்தது. முருகப்பெருமானுக்கு மயிலாகின்ற வாகனமும் கோழியாகின்ற கொடியும் இப்பொழுது சூரபத்மனாலே நடந்தது கிடையாது. இது மட்டும் தயவு செய்து நினைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு ரெண்டு விஷயங்கள் உண்டு. ஒன்று, சூரபத்மாவை எதிர்ப்பதற்காக செல்லும் பொழுது இந்திரன் மயில் வாகனமாக ஆக அக்னி கோழிக்கொடியாக ஆகிறான் என்று ஸ்காந்தத்தில் ஒன்று வரும். அதற்கு முன்பாக சூரனும் சூரபத்மன் மயிலும் செவலுமாக மாறுவதற்கு முன்பாகவே அவருக்கு அது உண்டு. அதைத் தவிர இவருக்கு ஏன் இப்படிப்பட்ட தன்மை இந்த வாகனங்கள் ஏற்பட்டதுன்னா அவருக்கு இயற்கையான வாகனங்கள் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமும் சேவற்கொடியுமாக அவர் முதலிலேயே இருந்திருக்கிறார். இது இப்பொழுது இருப்பது கிடையாது, முதலிலேயே அவர் இருந்திருக்கிறார். பல பழைய கல்பங்களிலே அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு கல்பத்திலே இவருடைய மயில் வாகனமும் கோழிக்கொடியும் கைலாயங்கிரியிலே இருந்து கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் கைலாயத்திலே இறைவனோடு சிவபெருமானோடு இருக்கிறார். அப்பொழுது சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று வந்த நாராயணன், பிரம்மா, இந்திரன் முதலிய அத்துணை பேரும் தங்களுடைய வாகனங்களை விட்டுவிட்டு, இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம்னா கீழே காரு செருப்பு எல்லாத்தையும் வண்டி எல்லாம் விட்டுட்டு மேல போய் சிவபெருமானை தரிசனம் செய்வது போலவே, கோயிலுக்குள்ளே சென்று தரிசனம் செய்வதைப் போலவே அவர்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி விட்டு மேலே தவம் செய்ய அவர்கள் இது சிவபெருமானை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த அண்டர்கள் இங்கே கணாதிபர்களுடைய வடிவத்திலே இருந்த நான்கு பேர் இந்த சேவலையும் மயிலையும் தூண்டிவிட்டு இவர்களை மற்ற வாகனங்களுக்கு தீங்கு செய்யும்படியாக தூண்டிவிடுகின்றார்கள். அது மட்டுமல்லாது, இப்படி நான்கு சகோதரர்கள் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாகவும் அங்கே நடக்கிறது. இந்த நான்கு சகோதரர்கள் தங்களுடைய பதவியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த மயிலுக்கும் சேவலுக்கும் ஆத்திரம் வர சபிக்கிறார்கள், சென்று அவர்களை பீடித்து அந்த பஞ்சாக்னி மத்தியிலே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூரன், பதுமன், சிங்கன், தாரகன் என்று சொல்லக்கூடிய நான்கு அரசகுமாரர்களையும் சபிக்கிறார்கள். நீங்கள் அத்தனை பேரும் மயில் முகம், சேவல் முகம், சிங்க முகம், யானை முகமாக ஆகக்கடவீர் என்று சொல்லி சாபம் கொடுக்கிறார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்ட காரணத்தினாலே பூதகணங்களாக சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அண்டாபரணர் என்று சொல்லக்கூடிய பூதகண தலைவர்களுக்கு கீழே இந்த பூதகணங்கள் இருக்கிறார்கள். இப்போ ஆணவத்தின் காரணத்தினாலே இந்த நான்கு பூதகணங்களும் இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ்ல வரும். இந்த ஸ்காந்தத்துல முன்ன பின்ன வந்து கொண்டிருக்கும். நம்ம அதனால்தான் கொஞ்சம் கோர்வையான அதை முன்ன பின்ன இருக்கக்கூடிய விஷயத்தை இங்கே சொல்லுகிறேன். அவர்கள் இந்த நான்கு பேரும் தவம் செய்தவர்கள் மயிலினாலும் சேவலினாலும் மீண்டும் அருளப்பட்டு அந்த முகங்களை கொண்டவர்களாக, நான்கு முகங்களை கொண்டவர்களாக நான்கு பேரும் நான்கு சகோதரர்களும் பூதகணங்களாக இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இப்போ அந்த மயிலும் சேவலும் இருக்கக்கூடிய சமயத்திலே தங்களுடைய வாகனங்களை விட்டு விட்டு தேவர்கள் எல்லாம் சென்ற பொழுது இவர்களாலே தூண்டப்பட்டு ஆணவத்தினாலே உந்தப்பட்டு மயிலும் சேவலும் இந்த வாகனங்களை எல்லாம் அழித்து உலகங்களுக்கெல்லாம் கேடு விளைவிக்கிறார்கள். எல்லா இடத்திலையும் பறந்து சென்று பல ஜீவராசிகளையும் கொன்று பல பேரை கொள்ளுகிறார்கள். அப்பொழுது கொல்லக்கூடியவர் கொன்று மீண்டும் வருகிறார்கள். இதை முருகப்பெருமானிடத்தில் எப்படி சொல்வது யாருக்கும் தெரியல. எல்லாரும் மீண்டும் வருகிறார்கள். விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் முதலிய எல்லாதி தேவாதி தேவர்களும் கீழ் வரும்போது தங்களுடைய வாகனங்களை காணவில்லை. பார்த்தால் இந்த இரண்டும் எல்லாவற்றையும் கொன்றிருக்கிறது என்று மீண்டும் சென்று அவர்கள் இறைவனை நினைத்து துதிக்கிறார்கள். முருகப்பெருமான் கேட்கிறார் என்ன ஆயிற்று. மௌனமாக நிற்கிறார்கள். என்ன விஷயம்? எங்களுடைய வாகனங்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா மயிலும் சேவலும் இப்ப எங்கேயே இருக்கிறது இல்லையா? இந்த பெரிய ஒரு மந்திரி புள்ளே இல்ல முதலாளி புள்ளேன்னா புள்ளை செய்யக்கூடிய தவிர வேலையில் இருக்கக்கூடியவன் சொல்ல மாட்டான். எங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுத்துன்னு சொல்லுவானே தவிர உங்க பிள்ளைதான் பண்ணா பொண்ணுதான் பண்ணுவோம்னு சொல்றது இல்லை இல்லையா? அதே போலத்தான் உங்களுடைய முருகப்பெருமானுடைய வாகனங்கள் செய்தன என்பதை சொல்ல துணிவில்லாதபடியாக இருந்தார்கள். முருகப்பெருமான் வலியுறுத்தி கேட்கவே சொல்லுகின்றார்கள். கோபத்திலே சபிக்கிறார் முருகப்பெருமான் சொல்லுகிறார், இதை போல நீங்கள் செய்த காரணத்தினாலே அசுரர்களாக பிறக்க கடவுது என்று சொல்லுகிறார். இது ஒரு பக்கம். ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது இந்த தேவர்கள் அசுரர்களாலே பீடிக்கப்பட்டு இந்த நான்கு தலைகளோடு இருக்கிறார்களே அந்த நான்கு ராஜபுத்திரர்கள், அதாவது மயில் தலை, சேவல் தலை, யானை தலை, சிங்கத்தலையோடு இருக்கின்ற அந்த பூதகணங்களிடத்திலே வந்து அவர்கள் தஞ்சம் புக எது சரி எது தவறு என்று யோசிக்காமல் இந்த அசுரர்களை அழிக்கிறார்கள். அண்டாவரணர் இதை கேள்விப்பட்டு உங்களை தஞ்சமடைந்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அநீதியாக அசுரர்களை கொன்றிருக்கின்றீர்கள், ஆன காரணத்தினாலே நீங்கள் அசுரர்களாக பிறக்க கடவுது என்று சொல்லி அசுர பதவி கொடுக்கிறார். அசுரர்காக அவர்களுக்கு சாபம் கொடுக்கிறார். இப்போ மயிர் வாகனமும் கோழிக்கொடியும் இந்த நான்கு பேரும் இங்கே சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். முருகப்பெருமானாலும் அண்டாவரணர் என்கின்ற கணத்தினாலேயும் இவர்கள் அவரவர்கள் அந்த தேவதைகளை வணங்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு கல்ப முடிவிலேயும் அவர்கள் மாறுகிறார்கள். இப்ப நம்ம சொல்லுகிறோம், ஒரு பிரம்மா இப்ப இருக்கிறார். இந்த பிரம்மா இந்த கல்ப முடிவிலே இன்னொரு பிரம்மா வருவார். அந்த பிரம்மா யாருன்னா நம்ம இப்ப ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் அடுத்த கல்பத்திற்கு பிரம்மாவாக ஆக போகிறார். அதே போல அடுத்த கல்பத்திலே மயிலும் சேவலுமாக யார் இருந்தீர்களோ அவர்கள் நீங்கள் சூரபத்மனாக ஒரு அசுரனாக நீங்கள் இருப்பீர்கள். என்னாலே எப்பொழுது நீங்கள் வேலினாலே பிழக்கப்படுகிறீர்களோ நீங்கள் ரிஷப வாகனத்தை சென்று அடைவீர்கள். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். முதலிலே இருந்த மயிலும் சேவலும் ரிஷபத்தோடு சிவனுடைய வாகனத்தோடு சாரூபியத்தை அடையும், அதாவது ரிஷப வாகனமாகவே மாறிவிடும். இதுக்கு முன்னாலே இவர்கள் செய்திருக்கக்கூடிய வரத்தினாலே ஏற்பட்டது, அவர்கள் செய்த தபத்தினாலே ஏற்பட்டது. இந்த நாலு பூதகணங்களிலே ரெண்டு பூதகணங்கள், அதாவது மயிலும் கோழியுமாக இருந்தது, இந்த மயிலும் கோழியோடும் சேர்ந்து வாகனங்களோடு சேர்ந்து ஒரே அசுரனாக ஆகி சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய அசுரனாவான். பிளக்கப்படும் பொழுது பழைய சேவலும் மயிலும் ரிஷபமாகும். இந்த அசுரனாக இருந்த ராஜகுமாரர்கள் மயிலும் சேவலுமாக ஆவார்கள். அது மட்டுமல்ல, தாரகன் என்று சொல்லப்படக்கூடிய இப்பொழுது பூதகண தலைவனாக பூதகணத்திலே இருக்கக்கூடிய யானைத்தலை உடையவன் அவன் சாஸ்தாவுக்கு வாகனமாவான். சிங்கத்தலையோடு இருக்கக்கூடிய பூதகணம், அதாவது நான்கு அசுர அந்த அரசகுமாரர்களிலே ஒருவன் துர்கைக்கு வாகனம் ஆவான் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமான் இதை சொல்லுகிறார். சூரபத்மனாக வந்து பிறந்தது யாருன்னா மயிலும் சேவலும் இந்த இரண்டு அசுரர் அந்த அரசகுமாரர்களும். இந்த நான்கு பிறப்பு சேர்ந்தது ஒரு பிறப்பாக இருக்கிறது. தாரகன் சிங்கமுகன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேருமே அந்த ரெண்டு அரசகுமாரர்களாக வந்து பிறக்கிறார்கள். முருகப்பெருமான் வேலினாலே அழியப்படும் பொழுது தாரகன் சாஸ்தாவுக்கு வாகனமாக யானையாக செல்லுகிறான், சிங்கமுகன் அம்பிகைக்கு துர்கைக்கு வாகனமாக சிம்மமாக செல்லுகிறான், சூரன் பதுமன் என்று இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் சூரத்மனாக இருக்கக்கூடியவர்கள் பிழக்கப்படும் பொழுது மயில் வாகனமாகவும் கோழிக்குடியாகவும் மாறுகின்றார்கள் என்று ஸ்காந்தம் சொல்லுகிறது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் ஸ்காந்தம் இப்பொழுதுதான் படிக்கிறேன், ஆனா பழைய சங்க நூல்களை பார்க்கும் பொழுது சங்க நூல்கள் சூரபத்மனை இரண்டு அசுரர்களாகத்தான் காட்டுகின்றன. ஒரு அசுரராக சொல்லுவதே தமிழ் இலக்கியங்களிலே இரண்டு அசுரர்களாக சொல்லுகின்றார்கள். அதாவது ஒரு அசுரன் சூரன் என்பவன், பதுமன் என்பவன் அவனை கவசம் போல சுற்றி சுற்றி வந்து காக்கக்கூடியவனாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேரையும் முருகப்பெருமான் தன்னுடைய வேலினாலே தடிந்தார், அடித்தார் என்று சொல்வதாக சங்க இலக்கியங்கள் சொல்வதாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப என்ன ஆச்சரியம்னா, ஸ்காந்த புராணம் சொல்லக்கூடியதும் சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடியதும் இங்கே ஒற்று வரும். இதுதான் இந்த நான்கு பேரனுடைய சரித்திரங்கள். ஆக பழைய கல்பத்திலே இருந்த மயிலும் சேவலும் ரிஷபமாக மாறும், ரிஷபத்தோடு சேர்ந்து சாரூபியமாகிவிடும். இந்த அரசகுமாரர்கள் தவம் செய்த அரசகுமாரர்கள் பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய குமாரர்கள் கோழிக்குடியாகவும் மயிலுமாகவும் சிம்ம வாகனமாகவும் யானை வாகனமாகவும் மாறுகின்றார்கள் என்று சொல்லக்கூடியது இந்த சரித்திரம் சொல்லும். இதெல்லாம் யாரு சொல்லுகின்றார் என்று சொன்னால், மாயை சூரபத்மனுடைய சூரபத்மன் தாரகன் சிம்மமுகன் அஜமுகி இருக்கிறார்களே இவர்களுடைய தாய் சொல்லுகிறாள். யாருக்குன்னா அஜமுகிக்கு சொல்லுகிறாள். அதுதான் ரொம்ப அழகா இருந்த இடத்துல. எல்லாரும் அழிந்துபடும் பொழுது மாயையானவள் பயந்து அந்த இடத்திலே இருந்த அஜமுகியை அழைத்து கொண்டு ஸ்ரீசைலத்துக்கு செல்லுகிறாள். இந்த ஸ்ரீசைலத்தினுடைய சிறப்பை எல்லாம் இங்கே சொல்லுகிறார்கள். ஸ்ரீசைலத்துக்கு சென்று விடுகின்றாள். ஸ்ரீசைலத்திலே இருந்து சிவபெருமானை பூஜை செய்து கொண்டு வரும் பொழுது இந்த கதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஏன் என்று அஜமுகி கேட்க பூர்வ கதைகளை சொல்லுகிறார். அப்ப நான் யாருன்னு கேட்கிறார் அஜமுகி. அப்பொழுது அவர் சொல்லுகிறாள், கோமேதகம் என்கின்ற பெரிய ஒரு தீவு இருந்தது, அதுல விசிஷ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணர், அவருக்கு சுபதை என்று சொல்லக்கூடிய மனைவி, இந்த ரெண்டு பேருக்கும் சித்திரரேகை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தார். அந்த பெண் யாருன்னா அவதான் அஜமுகி. அந்த அஜமுகி அந்த சித்திரரேகை என்று சொல்லக்கூடிய பிராமண பெண் பூச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய நகரத்துல ஹரிஜன்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணனுடைய புத்திரன் புண்டரீகன்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த விட்டு பக்தன் என்று ஸ்காந்தம் சொல்லுகிறது, அவனுடைய மனைவியாக ஆகிறாள். இந்த புண்டரீகனுக்கு ஒரு விஷ்ணு தன்னுடைய அருளினாலே ஒரு பெரிய கோமேதக கல்லை கொடுக்கிறார். அது வந்து தினமும் இவ்வளவு செல்வத்தை கொடுக்கக்கூடியது. இவன் செல்வம் அறிவு வேத ரக்ஷணம் எல்லாம் இருந்த காரணத்தினாலே இவனுக்கு பலவிதமான சிஷ்யர்கள் இவனுக்கு இருக்கிறார்கள். இந்த சித்திரரேகை என்று சொல்லக்கூடிய இந்த பெண் காமத்தின் வயப்படுகிறாள். அதாவது ஒரு அளவுக்கு அதிகமாக ஆகும் பொழுது நம்முடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய திருமணம் என்று சொல்லக்கூடியதை இந்த காமத்தை நெருப்படுத்தி முறைப்படுத்தி உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக இருக்கக்கூடியது. ஆனால் இவளோ காமத்திலே அறிவிழந்தவளாக எல்லோரிடத்திலேயும் தவறுதலாக இவள் நடந்து கொள்ளுகிறாள். அந்த பிராமணனாக இருக்கப்பட்ட புண்டரீகன் இருக்கிறானே அவனுடைய மனைவியாக இருக்கப்பட்ட இவள் தன்னுடைய தர்மத்தை மறந்து, தன்னுடைய ஸ்திரீ தர்மத்தை மறந்து, அவனுடைய குரு அவனுடைய சிஷ்யர்கள் அங்கிருக்கக்கூடியவர்கள் இப்படியாக தவறுதலாக நடந்து கொள்ளுகிறாள். ஒரு முறை துர்வாசர் வரும் பொழுது துர்வாசரிடத்திலே இவள் தவறுதலாக நடந்து கொள்ள முயற்சிக்க கோபப்படுகிறாள். அவளுக்கு பரிந்து இந்த அந்தணனானவன் அதாவது புண்டரீகன் அவளுக்கு பரிந்து பேசும் பொழுது அவருக்கு இன்னும் கோபம் அடாது வருகின்றது. ஆதலினாலே இவனையும் சபிக்கிறார். நீ இப்படி இருக்கிறாய், உனக்கு நல்ல விஷயங்கள் சரிவர இருப்பதில்லை என்று சொல்லும்படியாக அவனிடத்திலே சபிக்கின்ற காரணத்தினாலே அவன் தவறுதலாக ஒரு வார்த்தையை பேசுகிறான். நான் விஷ்ணுபக்தன் என்கின்ற காரணத்தினாலே நீங்கள் சபிக்கிறீர்களான்னு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகிறது. அவர் சொல்லுகிறார், முட்டாளே, விஷ்ணுபக்தன் சிவபக்தன் என்று சொல்லக்கூடியது கிடையாது. நீ உன்னுடைய மனைவியின் மீது அந்த காமத்தின் காரணத்தினாலே அவள் எவ்வளவு தவறு செய்தாலும் நீ அந்த தவறை சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, ஆன காரணத்தினாலே உனக்கும் சபித்தேன் என்று அவனை சபிக்கிறார். அவனை சபித்தது மட்டுமல்லாமல் இந்த துர்வாசருடைய சாபத்திற்கு பயந்து ஆட்டு மந்தையிலே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை சித்திரரேகையும் ஆட்டு மந்தையிலே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடியவள் ஆட்டு முகத்தோடு இருக்கக்கூடிய அரக்கியாக இருக்கட்டும், ஆனால் அவளுக்கு இதே குணமானது மீண்டும் தொடரும் என்று சொல்லி சபிக்கிறார். இந்த அந்தணனுக்கு தன்னுடைய மனைவியின் மீது இருக்கின்ற மோகத்தின் காரணத்தினாலே அவள் சார்பாக மன்னிப்பு கேட்க துர்வாசர் பார்க்கிறார், இவ்வளவு செய்தும் கூட உன்னுடைய காமத்தினாலே புத்தி இழந்தாய், ஆன காரணத்தினாலே, ஆனாலும் நீ வேண்டிய காரணத்தினாலே எப்பொழுது காலருடைய அதாவது மகாசாஸ்தாவினுடைய சேனாபதியினுடைய திருக்கரங்களினாலே தீண்டப்படுவாளோ அப்பொழுது நல்ல புத்தி இவளுக்கு ஏற்படும், இவளாலே அசுர குலம் அழியும், ஆனால் மீண்டும் இவள் உயர்ந்த தன்மையை அடைவாள் என்று சொல்லும்படியாக சாப விமோசனமும் கொடுத்து சென்று விடுகிறார். மகாசாஸ்தாவினுடைய சேனாபதி மகாகாலர், அதான் நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, அவர் இந்த அஜங்கினுடைய கையை வெட்டும் பொழுது இவளுக்கு மீண்டும் அந்த நல்லறிவு வருகிறது என்பதுதான் இங்கே இந்த ஸ்காந்தம் சொல்லக்கூடிய தன்னை. தன்னுடைய நல்லறிவு பெற்றவளாக, ஆனால் அதுக்கு முன்னாடி அசுர குலம் அழிவதற்கான தன்மையை அவள் சென்று செய்து விடுகிறாள். எல்லாரும் ஜெயந்தன் முதலிய அத்தனை தேவர்களும் மீண்டும் சிறை புகுவதற்கு அஜமுகி காரணமாக இருக்கிறாள். தன்னுடைய தாயோடு ஸ்ரீசைலத்துக்கு வருகிறாள். இந்த தாயும் மகளுமாக ஸ்ரீசைதலத்திலே இருக்கக்கூடிய இறைவனை சிவபெருமானை வணங்கி கௌரியை பூஜை செய்து அவரை அடைகிறார்கள். சாலோக்கியம் என்று சொல்லக்கூடிய கைலாய பதவியை அடைகின்றார்கள் என்பதாக சொல்லும். இந்த மாயையினுடைய சரித்திரத்தையும் அங்கே சொல்லும். மாயை வேற யாரும் கிடையாது, திதி என்று சொல்லக்கூடிய காசியபருடைய மனைவி தன்னுடைய அசுர குலம் மீண்டும் தோன்றுவதற்காக மாயை என்று சொல்லக்கூடியதாக அசுரேந்திரனுடைய மகளாக விபுதையாக பிறக்கின்றாள். பிறந்து காசியபரை மீண்டும் மணந்து காசியபர் மூலமாக அசுர குலத்தை விருத்தி செய்கிறாள் என்பதாக இந்த ஸ்காந்தமானது இங்கே சொல்லும். ஆக அவர்கள் கௌரியினுடைய பூஜையினாலே இந்த ரெண்டு பேருமே கைலாசத்தை அடைகிறார்கள் என்று. இந்த சின்ன கதைகள் தான் இங்கே ஸ்காந்தத்துல சொல்லப்படும். பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது என்கின்ற காரணத்தினால இவ்வளவு புராணங்களை சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த கதையும் சொல்லிடலாமே, அதை விட்டு போனதா இருக்க வேண்டாமேங்கிறதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். இதுல ஒரு சிறிய விஷயங்கள் என்ன, தபத்தினாலே இறைவனை அடைய முடியும். ஒன்று, அதாவது இந்த நான்கு சகோதரர்கள் அரசகுமாரர்கள் போலவே இறைவனை அடைய முடியும். இரண்டாவது, இறைவன் அருகிலேயே இருந்தாலும் ஆணவம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மயிலும் கோழியும் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். அது இரண்டாவது. மூன்றாவது, எவ்வளவு பாவம் செய்தாலும் பிராயச்சித்தம் உண்டு. நாம் திருந்தினோம் என்று சொன்னால், நம்முடைய மனம் திருந்தினால் ஒரு பிராயச்சித்தத்திற்கு வழி இருக்கிறது. நான்காவது, காமம் என்பது எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது. அந்த காமம் அழிய வேண்டும் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய சில கருத்துக்கள், நமக்கு வேண்டிய கருத்துக்களாக இவை இருக்கின்றன. அதைத் தவிர எத்தனையோ சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த சரித்திரங்கள் எல்லாம் முடிந்தால் சின்ன சின்னதாக தனித்தனி சரித்திரங்களாக நம்ம பார்க்கலாம். ஆனா முருகப்பெருமானுடைய சரித்திரம், நம்ம பெரும்பாலும் வள்ளி கல்யாணத்தோடு இருக்கக்கூடிய சரித்திரம் மட்டும் பார்க்கலாம். இல்லை என்று சொன்னால், இந்த ஸ்காந்தம் மிகப்பெரிய புராணம், மிகப்பெரிய புராணம். அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம், முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை மட்டும் நாம் முக்கியமாக எடுத்துக்கொண்டு, இந்த தக்ஷகாண்டம் அதாவது சிவபெருமானுடைய சிறப்பை சொல்லக்கூடியது, அடுத்தது விபூதியினுடைய மகிமை, ருத்ராட்சத்தினுடைய மகிமை, கணபதியினுடைய தன்மை, வரலட்சுமி விரதத்தினுடைய தன்மை, இது மாதிரி எத்தனையோ உண்டு. வெங்கடாஜலபதியினுடைய திருவேங்கடமையினுடைய சிறப்பு, இதெல்லாம் வந்து அந்த இடத்துல உண்டு. சின்ன சின்னதாக நம்ம துர்கா தேவி இதை பற்றி இருக்கக்கூடிய சரித்திரங்கள் எல்லாம் முடிந்தால் முடிந்தால் அதுதான். ஆனால் இந்த தக்ஷகாண்டத்தை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை நமக்கு உண்டு, பார்க்கலாம். இறைவனுடைய அருள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடியாக தக்ஷகாண்டத்தை எடுத்துக்கொள்வோம். மற்ற விபூதி ருத்ராட்ச மகிமைகள் எல்லாம் அதனோடு சேர்த்து பார்க்கலாம் என்று நினைத்துக் கொண்டு இந்த அசுரகாண்டமானது இங்கே முற்றுப்பெறுகிறது. அங்கே உபதேச கண்டத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை பார்த்தோம் என்று இருக்கிறோம். முருகப்பெருமான் எல்லா சரித்திரங்களையும் கேட்டுக்கொண்டு தூது அனுப்ப வேண்டும். இதைத்தான் நம்ம பார்த்தோம். வீரபாகு தேவரை தூது அனுப்ப வேண்டும் என்று சொல்லும்படியாக அவர் நினைக்கிறார். அப்ப பாடும் பொழுது கச்சியப்பர் பாடுவார், விரிஞ்சன் மால் தேவராலும் வெலர்கரும் விரலோனாகி பெருஞ்சுரர் பதம் வேத ஒழுக்கமும் பிறவும் மாற்றி அருஞ்சிறை அவர்க்கு செய்த அவுணர்கோன் ஆவி கொள்வான் பரஞ்சுடர் உருவாய் வந்த குமரனை பணிதல் செய்வோம் என்று காப்பு செய்யும் இடத்துல சொல்லுவார். ஏன் இது நான் முக்கியமா சொல்லுகிறேன்னா, ஒரு கருத்து மீண்டும் மீண்டும் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். ஒரு கேள்வி எழலாம் யாருக்காவது, முருகப்பெருமானை சிவபெருமானை தேவர்களெல்லாம் போய் வணங்கின காரணத்தினாலேயே அசுரர்களை அழிக்க வேண்டுமா? ஒன்று. இரண்டாவது, அசுரர்கள் ஜெயித்திருக்கும் பொழுது, அதாவது அசுரர்கள் ஜெயித்திருக்கும் பொழுது தேவர்களை அவர்கள் பிடிக்கிறார்கள். இப்ப தேவர்கள் இவ்வளவு காலம் நன்றாக இருந்த பொழுது அசுரர்களை பிடித்திருந்தார்கள் இல்லையா?
தானிக்கு தினி சரியா போத்துந்தி டிட் ஃபார் டேட்டுங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா. இப்ப இவர்கள் செய்வது என்ன தவறு அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது, இப்ப அசுரர்கள் கீழே அடிபட்டு கிடந்த பொழுது தேவர்களும் இதே போல இவர்களுக்கு தீங்கு செய்திருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கு ஒரு உதவியாக அசுரர்களை அழிப்பது நியாயமா? இப்படி எல்லாம் பலவிதமான கேள்விகள் அறியாமையினாலே நமக்கு எழும். ஏன்னா கேள்வி கேட்கறது ரொம்ப எளிது. இந்த காண்டம் முழுவதுமாக பார்க்கும் பொழுதுதான் அதனை கச்சியப்பர் மீண்டும் மீண்டும் சில கருத்துக்களை மிக அழகாக அங்கே எங்கே கொண்டு வந்து கொடுக்கிறார், இங்கேயே கொண்டு வந்து கொடுத்து விடுகிற நம்ம இந்த கருத்து என்னன்னு பின்னாடி பார்க்க போகிறோம். அதற்கு வீரபாகு தேவர் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆன காரணத்தினாலே ஒரு முன்னுரையாக சொல்லி வைக்கிறேன், வேற ஒன்றும் ஒரு முன்னுரையாக இந்த மகேந்திர காண்டத்துக்கு சொல்லி வைக்கிறேன். இது காப்பு செய்யுள் மட்டுமல்ல நம்முடைய கேள்விகளுக்கு விடையாக இருக்கும். அசுரன் செய்த தவறு என்ன? ஒன்றும் தவறு செய்யல. என்ன தவறு செய்தான்? அவனுக்கு சிவபெருமான் வரம் கொடுத்தார். வரம் கொடுத்த காரணத்தினாலே எல்லாரையும் வென்றான், தேவர்களையும் வென்றான். வென்று அவன் ஆட்சி செய்கிறான். அது வேற என்ன தவறு? இப்ப தேவர்கள் வென்றால் அவர்கள் ஆட்சி செய்கிறது இல்லையா? அதே போலத்தான் இப்ப ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது, இப்ப இன்னொரு கட்சி போச்சுன்னா அவன் செஞ்சதான் தப்புன்னு சொல்லிட்டு இவர்கள் இன்னொன்னு செய்ய போறாங்க. இப்ப ரெண்டு பேரும் யாரு தப்பு யாரு சரி என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழலாம், எழுவதுல தவறு கிடையாது. ஆனா அதற்கு பதில் இருக்கின்றது, அதான் முக்கியமானோம். கேள்வி இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு வந்து விடை இருக்கணும் எங்கேயாவது. இங்கே கேள்விக்கு பதில் இருக்கிறது, அந்த பதிலை நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் பரஞ்சுடர் உருவாய் வந்த குமரனை பணிதல் செய்வான் என்று சொல்லும்படியாக அந்த முருகப்பெருமானை ஒரு முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல பார்க்கலாம். விரிஞ்சன்மால் தேவராலம் வெலக்கரம் விரலோனாகி பெருஞ்சுடர் வதமும் வேற ஒழுக்கமும் விரமும் மாற்றி அறிஞ்சினை அவர்க்கு செய்த உணர்வோன் ஆவி கொள்வான் என்று முதல் மூன்று வரிகளிலே சொல்லிவிடுகின்றார். பின்னாலே இதைத்தான் விரித்து மிகச்சிறப்பாக உபதேசமாக நமக்கு சொல்ல போகிறார். அது என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப வீரபாகு தேவரை எல்லாரும் அனுப்புகிறார்கள் முருகப்பெருமானத்தில், இவர் தான் சரியானவர், ஏன் இந்திரனோ பயந்திருக்கிறான், சூரனுக்கு பயந்துதான் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான், பிரம்மா பயந்திருக்கிறார் அங்கே போனா பஞ்சாங்க படிக்கிறார், விஷ்ணு பயந்திருக்கிறார் அங்கே போனா வெறும் வரங்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் பொழுது யாரால போக முடியும்? யாரும் சூரனிடத்திலே போவதற்கு முடியாது, எல்லாரும் அவனிடத்திலே அடிபட்டவர்கள், அவனாலே பீடிக்கப்பட்டவர்கள். பயமே இல்லாதவன் யாருன்னு கேட்டா இளவலாக இருக்கப்பட்ட, அதான் இடங்கன்ற பயம் அறியாதனுமோ, பயமே இல்லாதவனாக இருக்கக்கூடியவர் வீரபாகுதேவர் என்று அவரை அனுப்புகிறார்கள். ஆக முருகப்பெருமான் அவரை அழைத்து சொல்லுகிறார், நீங்கள் நீ செல், சூரபத்மனை பார், பார்த்து அவனிடத்திலே சொல், தேவர்களை சிறையிலே இருந்து விடுவிக்க வேண்டும், மீண்டும் அவர்களுக்கு விண்ணாட்டை தர வேண்டும், அவன் அறநெறியிலே வாழ வேண்டும், வாழுகின்றான் என்று சொன்னால் நான் அவனை விடுத்து விடுகின்றேன், இல்லை என்றால் நாளையே நாம் படையோடு சென்று அவனை நம்முடைய வேரினாலே அழிப்போம் என்று சொல் என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். போகும்போது இந்திரன் அப்படி நேசா அவரை தனியா கூட்டான், என் புள்ள உள்ள ஜெயில இருக்கிறான், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவனை பார்த்து அவன் நல்லா இருக்கிறானா, கவலைப்படாதே, இப்படி அப்பாலாம் இப்படி இருக்கிறார், அம்மாலாம் இப்படி இருக்கிறான்னு சொல்லுங்க. இது எல்லாருக்கும் ஒரு இந்த ஒரு நியாயமான ஒரு உணர்வு இல்லையா? அவனுக்கு தன்னுடைய புத்திரபாசத்தினாலே சொல்லுகின்றான், கவலைப்பட வேண்டாம், அவனை பார்த்து விட்டே நான் சூரனை பார்க்க செல்லுகிறேன். காரணம் என்னன்னா இவனுக்கு ஒரு பயம் இருக்கும், சூரனை பார்த்து அவன் இவரையும் பிடிச்சு உள்ள போட்டான்னா, ஏன்னா இந்திரனுக்கு அவன் அடிபட்டது தெரியும் இல்லையா, வீரபாகு தேவரையும் உள்ள போட்டார்னா அப்ப முருகப்பெருமான் தான் போகணும் சண்டைக்கு. இப்போ ஜெயந்திரோட சேர்ந்து அவனும் இருப்பார், என்ன நடந்தது என்ன எதுனே தெரியாது. இப்ப ஜெயனனுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும்னா சூரபத்மனை பாக்குறதுக்கு முன்னால பாக்கணும், இவனுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த சந்தேகம் இருக்கிறது இல்லையா, அதை தெளிவிப்பதை போலவே கவலைப்பட வேண்டாம், முதலிலே ஜெயந்தனை பார்த்து விட்ட நான் சூரபத்மனை பார்த்து முருகப்பெருமானுடைய தூதை சொல்லுகிறேன் என்று சொல்லும்படியாக அங்கே வீரபாகு தேவர் செல்லுகின்றாராம். செல்லும் பொழுது கந்தமாதன பருவத்திலே நின்று விஸ்வரூபம் கொள்ளுகிறார், பார்க்கிறார் எங்க இருக்கிறதுன்னு. அந்த வீரமகேந்திர புரியை பார்த்த உடனே ஆச்சரியப்படுகிறாராம், இவ்வளவு அழகான இடமா, இவ்வளவு சிறப்பாக இருக்கிறார்களே என்று பார்த்து அப்படியே தன்னுடைய கைகளாலே பிசைந்து கொன்று விடலாமா அந்த வீரமகேந்திர புரியையும் வீரமகேந்திர புரியில இருக்கக்கூடிய அனைவரையும் என்று நினைக்கிறார். தகாது, ஏன், அதிலே ஜெயந்தன் முதலிய தேவர்களும் இருக்கிறார்கள், இரண்டாவது முருகப்பெருமானாலே அவர்கள் அழிக்கப்பட வேண்டும், நான் ஒரு தவறு செய்யக்கூடாது, முருகப்பெருமான் சொன்னது என்ன, தூது செல்ல வேண்டும் என்று, அத்தோடு நான் என்னுடைய வேலையை நிறுத்திக் கொள்ளுகிறேன், செய்யக்கூடியது அவர் ஆன காரணத்தினாலே விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பெருருவத்தை சுருக்கிக் கொள்ளுகிறார். அப்போ அந்த கந்தமாதன பருவத்திலே ஒளிந்திருக்கக்கூடிய சூரபத்மனுடைய அரக்கர் குலாத்தை எல்லாம் தன்னுடைய காலினாலே நசுக்கி கொன்றாராம், தன்னுடைய சக்தியினாலே மீண்டும் சிறிய உருவம் எடுத்து கொண்டு வானிலே பாய்ந்து செல்லுகின்றாராம். வேலாயுதத்தை போலவே அவர் பாய்ந்து செய்கின்றார்களாம். சக்தி தந்த அந்த சக்தி தந்த குமரன் எப்படி வேலை ஏற்றுக்கொண்டு அந்த வேலை விடுத்தால் தீமையை எல்லாம் அழிக்கின்றதோ அதே போல எம்பெருமானை துதித்து ஆவதோர் காலை இந்த ஆறிரு தடந்தோள் வாழ்க, மூவிரு வதனம் வாழ்க, முழுதருள் விழிகள் வாழ்க, தூவுடை நெடுவேல் வாழ்க, தொல்படை பிறமும் வாழ்க, தேவர்கள் தேவன் செய்யோன் திருவடி வாழ்க என்றான் என்று முருகப்பெருமானை துதித்து ஆகாயத்திலே கிளம்புகின்றார்களாம். இதுல என்ன சிறப்புன்னா, இவர் வீரபாகுதேவர் பேரூரு கொண்டார், சிறிய உருவாகவும் ஆகிறார். சூரபத்மானுடைய நகரத்திற்கு அந்த வீரமகேந்திரபுரிக்கு போகும் பொழுது யாருடைய கண்ணிலே படாமல் செல்லுகிறார், அங்கே நுண்ணிய உருவத்திலே செல்லுகிறார். அவனுக்கு முன்னாலே மிகச்சிறிய மிகப்பெரிய சிங்காதனத்தை சீரிய சிங்காதனத்திலே இருந்து அவர் ஆட்கொள்ளுகிறார். இறைவனை அடிபணியக்கூடியவர்களுக்கு அட்டமா சித்திகளும் கைவரப்படும் என்பதைத்தான் இது சொல்லும். அனிமா, லகிமா, ஈசத்துவம், வசித்துவம், பிராகாமியம் என்றெல்லாம் அட்டமா சித்திகளை சொல்லுகிறார்கள் இல்லையா. அப்படி பெரிய உருவமாக இருக்கக்கூடியது, சின்ன உருவமாக இருக்கக்கூடியது, லகுவாக லேசாக இருக்கக்கூடியது, மிக கனமாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது, நுண்ணிய வடிவத்திலே இருப்பது, மறைந்து கொள்வது, ஈசனை போலே படைக்கக்கூடிய தன்மை கொண்டுவது, இதெல்லாம் அனிமா, லகிமா, மகிமா, கரிமா என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த அட்டமா சித்திகளை சொல்வார்களே, அதெல்லாம் தானாகவே கைவரப்பெறும். தனியாக இதுக்கெல்லாம் யாரும் போக வேண்டிய அவசியமே இல்லை. இறைவனை துதித்து இறைவனை அடிபணிய கூடியவர்களுக்கெல்லாம் அட்டமா சக்திகளும் அனைத்து ஆற்றல்களும் தானே கைகூடும் என்று சொல்லக்கூடியதான் இந்த சரித்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அப்படி ஆகாயத்தில் அப்படி செல்லுகின்றார்களாம். இதை சொல்லும் பொழுதெல்லாம் கச்சிய பொறுப்பாடுவார் எப்படி இருந்ததுன்னா, முப்புறத்தை எரிப்பதற்காக தன்னுடைய வில்லிலே அம்பு ஊட்டி சிவபெருமான் எய்தாரே, அதை விட அது எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. சிரிப்பை எய்தாராம், சிரிப்பையே அம்பாக எய்தாராம். அந்த நெருப்பு கோலம் சென்றதே, அந்த நெருப்பு கோலம் போனதை போலவே வீரபாகு தேவரானவர் செல்லுகிறார் என்று. அப்படி வடக்கிலே இருக்கக்கூடிய இலங்கை நகரத்துக்கு அருகிலே போய் கொண்டிருந்தாராம். அப்போ யாழிமுகன் என்று சொல்லக்கூடியவன் அங்கே ஆட்சி புரிகிறான், அந்த இலங்கையை காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். அவன் சூரபத்மனை பார்க்க சென்றிருக்கின்ற காரணத்தினாலே அவனுடைய மகன் அதிவீரன் என்று சொல்லக்கூடியவன் அங்கே இருந்து கொண்டிருந்தான். அப்போ அவனுடைய படைத்தலைவன் வீரசிங்கன் அவன் பார்த்து வீரபாகுதேவரோடு சண்டையிட வருகின்றான். வீரபாகுதேவர் அந்த வீரசங்கனை அழிக்கிறார். அதன் பிறகு யாழிமுகனாக இருக்கப்பட்ட அந்த இலங்கையினுடைய தலைவன் அவனுடைய மகனாக இருக்கப்பட்ட அதிவீரனையும் அழிக்கிறார். அழித்து மீண்டும் தான் எழுந்து அந்த மகேந்திரபுரிக்கு அந்த மகேந்திரத்திலிருந்து செல்லுகின்றாராம். வீரமகேந்திரபுரிக்கு செல்லுகின்றார். செல்லக்கூடிய சமயத்திலே கயமுகாசுரன் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அந்த கைமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய வீரமகேந்திரபுரி ஒரு பக்கத்திலே பாதுகாத்துக் கொண்டு வருகிறான். அவனையும் அழிக்கிறார். அவனையும் அழித்து அணுவிற்கு அணுவாக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த நகரத்திற்குள்ளே புகுந்து பார்க்கிறாராம். ஆச்சரியப்படுகிறார், இப்பேற்பட்ட நகரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதுல அதனுடைய சிறப்பு இவன் வாங்கி இருக்கக்கூடிய அந்த வரங்களினுடைய பலத்தை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு வீரமகேந்திரபுரிக்கு உள்ளே செல்லுகிறார். சென்று நேராக ஜெயந்தன் இருக்கக்கூடிய அந்த சிறை கூடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல ஜெயந்தனானவன் தன்னுடைய தலைவிதியை நொந்து கொண்டு இப்படி ஆனதே இறைவன் நம்மை காப்பாற்றவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் எங்கே இந்திரன் இருக்கிறார், எங்கே இந்திரன் இருக்கிறார் என்று சொல்லுங்கள், சொல்லவில்லை என்றால் உங்களை மீண்டும் நாங்கள் சித்திரஹிம்சை செய்வோம் என்று சித்திரவதை செய்கின்றார்கள் அந்த தேவர்கள் எல்லாம், அந்த சிறைப்பிடித்திருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம், துன்புற்ற தேவர்கள் எல்லாம் கதறுகின்றார்கள். ஜெயந்தன் எல்லோரும் கதறுகின்றார்கள். கதறக்கூடிய தன்மையும் அவருடைய கனவிலே முருகப்பெருமான் தோன்றக்கூடிய தன்மையும் மிகச் சிறப்பாக கச்சியப்பர் இந்த இடத்துல சொல்லுவார்.